விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியீங்களே. சென்ற வார இலக்கிய விருது நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் நாவலாசிரியர் திருமிகு சுந்தர ராமசாமி அவர்களின் ஸ்டாம்ப் ஆல்பம் கதையை சொல்லி முடித்தார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இன்றைய இலக்கிய விருது நிகழ்ச்சியில் ஸ்டாம்ப் ஆல்பம் பற்றிய அவரது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்.
இனிய தமிழ் இதயங்களே, வணக்கம். சென்ற வாரம் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஸ்டாம்ப் ஆல்பம் என்ற அழகான கதையினை பார்த்தோம். கதை முடிந்துவிட்டது, ஆனால் கருத்துக்கள் தொடரும் என்று கூறியிருந்தேன். என் மனத்திலே எழுந்த சிந்தனைகளை, அந்த கதை பதித்த சிந்தனைகளை, அந்த தடங்களை, அந்த சுவடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல அந்த ஸ்டாம்ப் ஆல்பத்தில் வெட்கங்கெட்டு திருடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அது என் சிந்தனையை பாதித்தது. திருடு என்பது இரண்டு காரணங்களாலே வருகிறது. ஒன்று இல்லாமையினாலே ஏற்படுகிறது, மற்றொன்று கவர்ச்சியினாலே ஏற்படுவது. இந்த ஆல்பத்தை திருடுவது என்பது கவர்ச்சியினாலே திருடுவது என்பதன் பார்ப்படும். ஆனால் இந்த திருட்டை விளம்பரப்படுத்துகிற பொழுது அதனால் ஏற்படுகிற தலை குனிவுகள். திருடு என்பது ஒரு இரண்டு பேர், நான்கு பேர், இரண்டு குடும்பங்கள், இரண்டு வீதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அது வெளிச்சப்படுகிற பொழுது அது ஒரு நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வை பாதிப்பதாக அமைகிறது. இப்போ எப்படின்னு தெரியல, அந்த காலங்களில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பல டம்ளர்களில் இந்த டம்ளர் இந்த ஹோட்டலில் திருடப்பட்டது என்று பொறித்திருப்பார்கள். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த டவராவிலையும் அந்த டம்ளர்லையும் இந்த டம்ளர் இந்த ஹோட்டலில் திருடப்பட்டது. அப்போ காஃபி குடிக்க வர்றவங்க டம்ளரையும் கொண்டு போயிடுறாங்க. அதாவது பெரிய திருட்டை கூட மன்னித்துவிட முடியும், மன்னித்துவிட முடியாதுதான், ஆனாலும் கூட ஒரு அதுக்கு ஒரு நியாயம் கற்பித்து விட முடியும், இல்லாமைக்கும் முடியும். ஆனா ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஒரு டம்ளரை திருடுவது என்பது மற்றவர்களுக்கு குடிக்க வருகிற பொழுது டம்ளர் இல்லாமல் போய்விடுகிறது. அதாவது மற்றவர்களது பயன்பாட்டுக்கு உரியவற்றை திருடக்கூடாது, பொதுவாக உள்ளவற்றை திருடக்கூடாது. எது பொதுவா? ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டில் பொதுவாக உள்ளதான் திருடுறாங்க. பொதுவாக உள்ளது அனைவருக்கும் பயன்படுவது. ஒரு ஒரு வீட்டினுடைய கிணற்றின் தண்ணீரை பாழ்படுத்தலாம், அதே தவறுதான், அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஊருணியை பாழ்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா அது பல பேரை பாதிப்பது. நம்முடைய சிந்தனைகள் ஒருவனுக்காக இருப்பதல்ல இந்த உலகம். ஒரு மொழியாகட்டும், ஒரு நாடாகட்டும், ஒரு ஆட்சியாகட்டும், ஒருவனுக்காக அல்ல, அனைவருக்கும். அது ஒரு ஆட்சி என்பது, ஒரு நாடு என்பது அனைவருக்கும் போய் சேர வேண்டும். அதான் ஒரு குடை என்றால் அந்த குடை நிழல் அனைவருக்கும் தரும். நீ இதில் ஒதுங்கு, நீ ஒதுங்காது என்று சொல்லாது. அதுபோல ஒரு ஹோட்டலில் நீ டம்ளரை திருடினாய் என்றால் அது கணக்கெடுக்கப்படும் வரை டம்ளர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. போய் பார்த்தா டம்ளர் இருக்காது. நீங்கள் தண்ணி தர முடியாது, காஃபியை தர முடியாது, அப்போ போய் வாங்கிட்டு வர முடியாது. அந்த நேரம் வியாபாரம் தடைப்படுவது மட்டுமல்ல, வாடிக்கையாளருடைய பசி தடைப்படுகிறது, தாகம் தடைப்படுகிறது. அதுதான் பொது இடங்களில் வைக்கப்படுகிற பேனாக்கள். இப்போ நான் அஞ்சலகத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற பொழுது, பேங்க் போற போது நம்ம நாட்டில் முக்காவாசி பேர் பேனாவே கொண்டாட மாட்டாங்க. எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அது ஒன்று. நம்ம நாடுகளில் இந்த சின்ன சின்ன சோம்பேறித்தனங்களால பெரிய பெரிய தாமதங்கள் ஏற்படுகின்றன. ஐயா பஸ்ல போறோம், ஐயா பஸ்ல பேருந்துல போகும்போது சில்லறையோட போக வேண்டாமா? அந்த காலத்துல ஒரு ரூபாய் நோட்டோட வருவாங்க, அப்புறம் அஞ்சு ரூபாய், இப்ப 500 ரூபாயோட வர்றான். வந்து இங்கேருந்து 3 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு 500 ரூபாயே கொடுக்குறாங்க. அவர் கண்டக்டர் என்ன பண்ணுவாரு? எவ்வளவு பேருக்கு சில்லறை தர முடியும்? அப்போ நின்று சில்லறையை தேடி தேடி கொடுத்து பேருந்து ரொம்ப தாமதமாக போகுது. ஒவ்வொருத்தரும் சில்லறையை கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. இது ஒரு சிறு சோம்பேறித்தனம். இந்த சிறு சோம்பேறித்தனத்தினால நாட்டினுடைய மொத்த நேரம் பாதிக்கப்படுகிறது. அது மாதிரி பேனாக்களே கொண்டாட வங்கிக்கு இங்கே போறீங்க, பேங்க்கு போறீங்க, அப்ப கண்டிப்பா பேனா வேணுமா இல்லையா? முக்காஸ்பீர் கொண்டாடுறதே இல்லை. சார் பிளீஸ், சரி நான் பேனா கொடுத்துருவேன். இப்படி பேனா கொடுத்து எனக்கு பல பேனா போயிடுச்சு. நான் அவங்க தரம் மறந்துட்டு போயிடுவாங்க, அதாவது அவங்க வேலை முடிஞ்சோடனே கொடுத்த ஆளை மறந்துடுவாங்க. எடுத்துட்டு போகணுங்கிறது எண்ணம் கிடையாது, மறந்துடுவாங்க. நானும் வாங்க மறந்துடுவேன். ஆக கடைசியா வீட்டில் போய் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பேன், எத்தனை தடவை பேனாவை நீ எப்படி தொலைப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்காக என்ன செஞ்சேன்னா, அப்புறமெல்லாம் பேனா கொடுக்கும்போது அது அசிங்கமா இருந்தா கூட மூடிய நான் வச்சுக்கிட்டு பேனாவை மட்டும் கொடுப்பேன். ஏன்னா அவன் வாங்கிட்டு போனவன் யோசிப்பான்ல, மூடிய காணணும்னா இது யாரோ கொடுத்தாரப்பானோ தேடி கொடுப்பான் இல்லையா அப்படின்னு கொடுத்தேன். இப்ப பாத்தீங்கன்னா என் வீட்டுல நிறைய மூடிகளா இருக்கு, வெறும் மூடி மட்டும் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, பொது சொத்து, பொது சொத்தை திருடக்கூடாது, அதுதான் மிகப்பெரிய திருட்டு. ஒன்று வசந்தன. அடுத்தது எனக்கு ஏற்பட்ட சிந்தனை, இந்த தபால் தலை சேமிப்பு, சேமிக்கிற பழக்கம். வள்ளுவன் அதிகமாக வலியுறுத்துவது சேமிப்பு. பொருளாதாரம் பொருட்பாரில் அவர் சொல்லுவார் சேமிப்பு தான். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமே, எவ்வளவு பெரிய அமெரிக்கா, எவ்வளவு செல்வ வளமிக்க நாடு இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்துருச்சே, காரணம் என்ன, சேமிப்பு, சேமிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது மக்களுக்கு. அங்கே யாரும் சேமிக்கிறது இல்லை, எல்லாம் இந்த கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. அது மட்டுமில்ல, சேல்னு போட்டானா போதும், சேல்னு போட்டான். நான் கண்ணால பார்த்தேன், அவங்க வீட்டில் ரெண்டு ஃபிரிட்ஜ் ஏற்கனவே இருக்கு, சேல்னு போட்டு 50% தள்ளுபடின்னு போட்டா அதுக்குன்னு போய் ஒரு ஃபிரிட்ஜை வாங்கிடுவான், 75% தள்ளுபடி. காவாசில விலை கிடைக்குது, சாமான் கிடைக்குது, வாங்கு. இப்படி ரெண்டு வீடு மூணு வீடு வாங்கி வச்சிருந்திருக்காங்க. சேமிக்கும் பழக்கம் இல்லாம செலவழிக்கும் பழக்கம் அதிகமானதினாலே ஆகும் ஆறு வர்ற வழி இருக்கே, வள்ளுவன் வாக்கு, ஆகுற ஆறு வர்ற வழி, ஆகும் ஆறின் அளவு இட்டித்து இம்பிதான், இவ்வளவுதான். ஆயினும் கேடில்லை போகும் ஆறு, போற வழி அகலாக்கடை, போற வழி அகலமா இருந்து போச்சுன்னா ஆபத்துரா. அது அகலாம இருந்துச்சுன்னு சொன்னா வர்ற வழி இம்மியா இருந்தா கூட நீ பணக்காரன் ஆகிடுவான்னு சொன்னார். யோசனை பண்ணி பாருங்க, தமிழன் வீடு கட்டுகிற பொழுது தன் முகப்பு வாயிலை, வருகிற வாயிலை அகலமாக வைத்தான், வீட்டுக்கு பின்புறம் போகிற வாயிலை, கொல்லைப்புற வாயிலை சிறிதாக வைத்தான். வரும் வாயில் விரிந்திருக்கும், செல்லும் வாயில் சுருங்கி இருக்கும். அதான் தத்துவம். அப்போ சேமிக்கிற பழக்கம், இந்த தபால் தலை சேமிப்பு என்பது ஒரு நல்ல பழக்கம். சிறு சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் பெரியோர்களே, சேமிக்கிற பழக்கத்தை. அதைவிட சிறந்த வருமானம் எதுவும் இல்லை, அதைவிட சிறந்த சம்பாத்தியம் எதுவும் இல்லை. ஒரு காசு பேணின் இரு காசு தேரும், அதான் பழமொழி. அந்த ஒரு காசே இன்னொரு காசை சம்பாதிச்சிடும். நீ ஒரு காசை மட்டும்தான் நீ சம்பாதிக்கணும். அடுத்ததாக அது ஏற்படுத்திய சிந்தனை, அந்த ராஜப்பாவின் உழைப்பு. அந்த ஸ்டாம்பு சேகரிக்க காலில் 6 மணிக்கு எந்திரிப்பான், வயல் காட்டுக்குள்ள நடந்து போவான் 4 மைல், ஒவ்வொரு பையனா போய் பார்த்து பார்த்து சேகரிக்கிறான். அந்த உழைப்பு, அதுக்கு வள்ளுவர் சொல்றார், இன்னைக்கேயா நாட்டில் பல பேர் வறுமையா இருக்காங்கன்னா வாய்ப்புகள் இல்லாத காரணம் இல்லை, அவங்கெல்லாம் தவம் பண்ணல. தவம் பண்ணினா ஆண்டவனை நோக்கி தவம் பண்ணின அர்த்தம் இல்லை, பலர் இளராகிய காரணம். ரொம்ப பேர் ஏண்டா வெறுங்கையனா இருக்கான்னு சொன்னா, பலர் இளராகிய காரணம், நோற்பார் சிலர் நூலாதார் பலர், நோன்பு நோக்கலையா தவம் சொன்னா எல்லாத்தையும் மறந்து தவம் பண்ணுவான்னு அர்த்தம், மற்றவற்றையெல்லாம் மறந்து ஈட்ட வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் அவன் செல்வன் ஆவான்றார். அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சியினுடைய தீமைகள் பல, அதுல மிகப்பெரிய தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவற்றையெல்லாம் விட நான் ரொம்ப உணர்வது, துடிப்பது, அதுல வருகிற விளம்பரங்கள், அந்த விளம்பரத்தாலே ஏற்படுத்தப்படுகிற கவர்ச்சிகள், தாக்கங்கள், அத்தனை பேர் மனத்திலையும், 5 கோடி தமிழர்கள் மனத்திலேயும் அதை வாங்க வேண்டும். பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் அந்த ஆசை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அந்த ஆசை ஏற்படுவதன் காரணமாக, அந்த கவர்ச்சியின் காரணமாக எல்லோர் மனத்திலும் சபலங்கள் ஏற்படுகின்றன. சபலங்களின் காரணமாக அவற்றை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதனாலே பொருளை பல வகையிலும் தேட வேண்டியிருக்கிறது. லஞ்சம் தலை விதித்து ஆடுகிறது. லஞ்சம் வாங்குவதன் அடிப்படையே அது அங்கேதான் ஆரம்பிக்குது. தேவைகள் சுருங்குகிற பொழுது தீமைகள் சுருங்கிவிடும். தேவைகள் சுருங்குகிற பொழுது தீமைகள் கண்டிப்பாக சுருங்கும். சொல்றான் புறநானூற்று புலவன், ஏய் வாழ்க்கையில் என்னப்பா தேவை? ஒரு ஒரு உலக்கு அரிசி, ஒரு நாடி. அப்ப சொல்லுவான், உண்பது நாடி, உடுப்பது ரெண்டு. மேல ஒரு சட்டை, கீழே ஒரு மானங்காக்க வேஷ்டி, மேல ஒரு துண்டு. இதாண்டா ராஜாவுக்கும் தேவை, திருடனுக்கும் தேவைனா. இதான் வேடிக்கை. உலகத்தையே ஒரு குடைக்குள் ஆளுகின்ற ராஜாவுக்கும் இதான் தேவை. நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா அப்பாக்கும் கள்ளனுக்கும் அதாண்டா தேவைன்ட்டார். மற்றவை எல்லாம், மற்ற பணங்காசு, வீடு வாசல், மாடு மனை எல்லாம் ஓர் ஒக்குமே, மற்றதெல்லாம் ஒண்ணுதான்டா போடா, எல்லாம் ஒன்லி ஒன் போட்டார். அத இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆல்பத்தினுடைய கவர்ச்சியினால ஏன் வந்து எல்லாரும் பாராட்டுகிறார்கள்? ஸ்டாம்புக்காக பாராட்டல, அதை கவனிக்கணும். நாகராஜனுடைய தபால் சேகரிப்புக்காக எல்லாரும் அந்த பையனை சுற்றி வரல, அந்த ஆல்பத்தினுடைய கவர்ச்சிக்காக. ஏன் இவன் திருடனாக மாறுகிறான் ராஜப்பா? அந்த ஆல்பத்துக்காக. அப்போ ஒரு நல்லவனையும் தீயவன் ஆக்குகிறது கவர்ச்சி. அப்போ டிவியில கவர்ச்சியாக காட்டப்படுகிற விளம்பரங்கள், சாதாரண கடையை பார்க்கிற பொழுது நமக்கு வாங்கணும்னு தோணல, அந்த விளம்பரம் பார்க்கிற பொழுது அதை வாங்க வேண்டும் என்று சாமியார்களுக்கே ஆசை வருகிறது. நம்ம நினைக்கிறோம் திருடெல்லாம் சந்தோஷமா இருப்பான், பெருசா கொள்ளையடிச்சவன்லாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, எந்த கொலையாளியுமே எந்த தாதாவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஒவ்வொரு தாதாவும் பயந்துகிட்டு இருக்கான். மிக மிக கொலையாக இருப்பவன் பேட்ட ரவுடிதான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் என்கவுண்டர் வரும்ட்டு, என்னைக்காவது ஒரு நாள் இன்னொரு ரவுடி கொல்ல போறான்ட்டு. ஆக ஒரு நல்லவனை விட ரவுடிக்கு தான் அதிக பாதுகாப்பு தேவைப்படுது. தன்னை சுற்றிலும் பெரிய படை வச்சிருப்பான் அவன், நல்லவன் படை இல்லாம நடந்து போக முடியும் தெருவில், ஆனா ஒரு ரவுடி படை இல்லாம நடந்து போக முடியாது. அப்போ அவனை அவன் மனசு தூங்க விடாதுங்க. உளவியல் சொல்றான், அது அப்படி வள்ளுவர் வாங்கி சொல்றாரு, தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நீ யாருக்கும் தெரியாம ஒரு திருடுத்தனம் பண்றான்னு நினைக்கிறியா? இல்ல, தாய்க்கு ஒழித்து ஒரு சூழ் இல்லை. தாய்க்கு தெரியாம கர்ப்பம் ஏற்படாது, தாய்க்கு தெரியும் இல்லையா? தாய் தாய் அறியாமல் ஒரு சூழ் கிடையாது. அது மாதிரி உன் மனசு அறியாமடா டேய் நீ திருட முடியாதுங்கிறார். அப்போ தன்னஞ்சறிவது பொய்யற்க. ராஜப்பா திருடுறான், ஆனா திருடிட்டு அடுத்த ரெண்டு நாள் படுற அந்த வேதனை இருக்கு பாருங்க, அழகா காட்டார் அத. சின்ன பையன், சின்ன பையனால அதான், பெரியவனால அதான். அடுத்தது பாருங்க, வினாடிகளிலே நாம் செய்கிற தவறுகள். நம்ம செய்கிற தவறுலாங்க மணிக்கணக்கில் இல்லை, வினாடிகளில் ஏற்படுகிற முடிவுகள் தான். வினாடிகளிலே நாம் செய்கிற முடிவுகளால ஏற்படுகிற தவறுகளால நம்ம மணிக்கணக்கில் நாட்கணக்கில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டு கணக்கில் வினாடிகளில் செய்யற தவறு, ஆண்டு கணக்கில் நாம் அழுதுகிட்டு இருக்கோம். சென நேரத்தில் செய்த தவறு வாழ்க்கையின் பல கணங்களில் நம்மை அழுத்தி விடுகிறது. அப்போ நம்ம முடிவெடுக்கிறத சனத்தில் முடிவெடுக்காதீங்க. அதான் வாழ்க்கையில் வேடிக்கை என்னன்னா, நம்ம மற்றதெல்லாம் ஆறப்போட்டு செய்யறோங்க, ஆனால் முடிவுகளை மட்டும் நான் பல பல இடத்துல பார்த்துருக்கேன், நானும் எடுத்திருக்கேன். சனத்தில் முடிவெடுத்துடுறோம் பெரிய பெரிய விஷயங்கள்ல. சின்ன விஷயங்களுக்கு நேரம் செலவழிச்சு முடிவெடுக்கிறோம், பெரிய விஷயங்களுக்கு சனத்துல போடா, இனிமே பேச்சுவார்த்தை கிடையாது போடா. அந்த வார்த்தை வெடிக்கிறது ஒரு சனத்துல. அந்த ஒரு சனத்தை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நிம்மதியாக இருக்க முடியும். அது கடைசியாக நான் ரொம்ப அழுத இடம், அந்த ராஜப்பா அந்த நாகராஜனது ஆல்பத்தை தீயில போடுறான் பாருங்க, எரிக்கிறான் பாருங்க, கொழுந்து விட்டு எரிக்கிற அந்த நெருப்புல. இது அவன் செய்த தவறு இல்லை, இது நம்முடைய சேரனும் சோழனும் பாண்டியனும் செய்த தவறுகள். அது பரம்பரை பரம்பரையா அப்படி ஜீன்ஸ்ல வந்து இந்த ராஜப்பாட்ட வந்திருக்கு. வரலாறு சொன்னா ரத்தக்கிணறு வெடிப்பீங்க நீங்க. பாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான், தீரா பகை, சோழன் தோற்று விடுகிறான், அதோட முடிய வேண்டியதுதான் கதை. ஆனா என்ன பண்றான், காவிரி பூம்பட்டினத்தை தீக்கிரையாக்குகிறான், பூம்புகாரை தீக்கிரையாக்குகிறான். அந்த கோபம் ஆத்திரம், அப்படி தீக்கிரையாக்குகிற பொழுது ஒரு நல்லது செஞ்சான், டேய் இந்த கட்டடத்தை மட்டும் எரிக்காதீங்க, இங்கதான் பட்டினப்பால அரங்கேறிய இடம், இதை மட்டும் காப்பாத்துங்கன்னு சொல்றான். அப்போ சோழன் தோற்றான் என்றால் நாடா தோற்றது, பூம்புகாரா தோற்றது, அதையும் தீக்கிரையாக்க வேண்டும். அந்த ஆத்திரம், அந்த ரௌத்ரம், அது பரம்பரை பரம்பரையா வந்து ரத்த அணுவில் வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இன்றைக்கும் இருக்கிறது. அயல்நாடு தாண்டியும் இருக்கிற தமிழர்கள்ட்ட, தாய்நாட்டு தமிழர்கள்ட்ட இன்னைக்கும் இருக்கிறது. இது என்றைக்கு மறையுமோ அன்றைக்கு தமிழர்கள் உயர்வார்கள். வணக்கம், நன்றி.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் நாவலாசிரியர் திருமிகு சுந்தர ராமசாமி அவர்களின் ஸ்டாம்ப் ஆல்பம் என்ற கதை தனக்கு ஏற்படுத்திய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். அடுத்த வார நிகழ்ச்சியில் நாவலாசிரியர் திருமிகு கி ராஜநாராயணன் எழுதிய காய்ச்ச மரம் என்ற கதையை சொல்ல கேட்கலாம்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.